මීළඟට රාධාකෘෂ්ණන් ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 15ක කාලයක්.
සභයේ තලමේ තංගෙන්ද තලවර අවර්களே, இந்த இன்றைய தினம் நீர் வடிகால் அமைப்பு, அதே போல பெருந்தோட்ட தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சினுடைய வரவு செலவு திட்டத்திலே ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காக முன்மொழிகின்றேன். இந்த அமைச்சுக்கு கிட்டத்தட்ட இப்பொழுது 4 பில்லியன் ரூபாய் காணி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த இந்த நாட்டிலே 200 வருடங்களுக்கு முன்பு இங்கு வந்தாலும் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக நான் இங்கு இருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற அடிப்படையிலே இலங்கையிலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் காணி உரிமை போல் எங்களுக்கும் காணி உரிமை பெற்றுக்கொள்வது அவசியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு, இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு பிறகு எங்களுக்கு பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய், அதற்கு பிறகு 1978 சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயா அவர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த சமயத்திலே அவருக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட அமைச்சு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டூரிசம், இந்த 2 அமைச்சுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் 2004 ஜனாதிபதியாக வந்த பிறகுதான் இந்த பெருந்தோட்ட கைத்தொழில் அல்லது சாரி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்று ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டு அந்த அமைச்சை சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த அமைச்சு வந்த பிறகுதான் மலையகத்துக்கு ஒரு அமைச்சு இருக்கின்றது என்ற உறுதி நமக்கு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த அமைச்சு வந்த பிறகு மலையக தோட்டப்புறங்களிலே அல்லது பெருந்தோட்டங்களிலே பல வீடுகள் கட்டி கொடுப்பது, பாதைகள் அபிவிருத்தி செய்வது, பாடசாலைகள் அபிவிருத்தி செய்வது போன்ற பல்வேறு வேலைகள் செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. ஆகவே அதற்கு பிறகு வந்த அந்த அந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு மூலமாக சில அமைச்சுகளை சேர்த்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிலே லைவ் ஸ்டாக், அதாவது கால்நடை அபிவிருத்தி அமைச்சு சேர்த்துக் கொள்ளப்பட்டது. இப்பொழுது புதிதாக திரு ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கு நீர்வளங்கள் அமைச்சு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தேசிய அளவிலே எங்களுக்கு ஒரு அமைச்சு இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட இந்த அமைச்சு இருந்தாலும், எங்களை பொறுத்தளவில் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த பெருந்தோட்ட பகுதிகளுக்கு இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்பது மிக முக்கியமான ஒரு அமைச்சாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஜனாதிபதி அவர்கள் கொடுத்திருக்கின்ற நிதி போதாது என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் இந்த நாட்டிலே இன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அல்லாது பொருளாதார சிக்கலுக்கு மத்தியிலே இருந்தாலும் கூட, அந்த மக்கள் அதைவிட மோசமான சூழ்நிலையிலே வாழ்கின்ற மக்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இன்னும் சற்று நிதியை ஒதுக்கி கொடுத்து அவர்களுடைய பாதை போக்குவரத்து, வைத்தியசாலைகள், கல்விக்கூடங்கள் போன்றவற்றைகளை அமைப்பதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்துகின்றோம். ஏனென்றால் இன்று 15 லட்சம் மக்களாக இருந்த இந்திய வம்சாவளி மக்கள் இன்று வெவ்வேறு பகுதிகளிலே பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்று கிட்டத்தட்ட 150,000 மக்கள் மட்டுமே பெருந்தோட்டங்களிலே வாழக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. ஏனைய மக்கள் அனைவரும் கொழும்பு, அதே போல கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வருகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அந்த 15 லட்சம் மக்கள் வாழ்கின்ற இந்த இலங்கையிலே அந்த பெருந்தோட்டங்களிலே வாழ்கின்ற 1.5 லட்சம் மக்களுடைய கவசம்தான் எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த 15 லட்சம் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் இன்று எங்களுக்கு இலங்கையிலே இன்று இருக்கின்ற இனப்பிரச்சனை, அதாவது மொழி பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளிலே நாங்கள் பந்தாடி விட்டு போவார்கள் எங்களை. ஆகவே இந்த 15 லட்சம் மக்களுடைய பிரதிநிதித்துவமாக அதிகமான பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது நூரெலிய மாவட்டம். ஆகவே இந்த நூரெலிய மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்று இலங்கையிலே ஏனைய பதுளை, கண்டி, களுத்துறை, ரத்னபுர, கம்பஹா, போன்ற பகுதிகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பாதுகாவலனாக இருக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுடைய குடியிருப்பை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமாக காணி எங்களுக்கு தேவை. அந்த காணியை நாங்கள் பெற்றுக் கொள்வதிலே மிக அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். ஆகவே காணியை பெற்றுக் கொள்வதிலே நாங்கள் அக்கறையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக இன்று அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, அதாவது இன்றும் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், 2023 இதுவரை 73 குடும்பங்களை சேர்ந்த 307 பேர் வீடுகளை தீப்பற்றிமையினால் வீடுகளின்றி இருக்குவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல 2022 கிட்டத்தட்ட 795 குடும்பங்கள், கிட்டத்தட்ட 3036 பேர் வீடுகளை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். தீப்பற்றி அனர்த்த முகாமை, அதாவது அனர்த்தங்களிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வாறு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மக்களுக்கு உடனடி தேவையாக அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு அல்லது அவர்களுக்கு அந்த கூரைகளை மாற்றுவதற்காவது வசதிகளை செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பெருந்தோட்ட மக்களிலே வாழ்கின்ற இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவம் என்ன சொல்லுகின்றது என்றால், இவர்களுக்கு சட்ட ரீதியாக எங்களுக்கு உதவ முடியாது. ஆகவே இது பெருந்தோட்ட அமைச்சு, தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு இருக்கின்றது, அதன் மூலமாக நீங்கள் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று. இதுல என்ன நியாயம்? ஒரு நாட்டிலே அனர்த்தங்கள் வரும் பொழுது அந்த அனர்த்த முகாமத்துவம் அமைச்சு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர்களுக்கு இதை செய்வதற்கு. ஆனால் பெருந்தோட்டத்திலே மட்டும் அந்த உட்கட்டமைப்பு அமைச்சு மூலமாக இதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அதையும் இந்த அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல பெருந்தோட்டத்திலே வாழ்கின்ற மக்களுடைய இன்னொரு பிரச்சனை தான், இன்று தோட்டங்களிலே இருக்கின்ற வைத்திய சாலைகளிலே முறையான வைத்தியர்கள் இல்லை. ஆனால் அங்கு வேலை செய்கின்ற பார்மசிஸ்ட், அதாவது தோட்ட மருத்துவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள், அந்த மருந்தை கொடுத்தால் அவர்களை நகரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் வந்து அதாவது போலி வைத்தியர்கள் என்று இவர்களுக்கு பட்டம் சூட்டுகின்றார்கள். ஆகவே அந்த வைத்தியர்கள், அந்த தோட்டத்திலே இருக்கின்ற சிறு சிறு வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்கின்ற அந்த வைத்தியர்களை கூட இன்று வேலை செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இந்த பகுதியிலே இருக்கின்றது. ஆகவே இந்த இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும், தோட்ட பாடசாலைகளின் ஒழுங்கான மலசல கூடங்கள் இல்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே தோட்ட, அதாவது கல்வி அமைச்சு வரும் பொழுது இதை நாங்கள் மேலதிகமாக பேசலாம் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல பெருந்தோட்டத்தில் வாழ்கின்ற மக்களுடைய குடிநீர் பிரச்சனையும் இருக்கின்றது, மலசல கூடங்கள் பிரச்சனையும் இருக்கின்றது. ஆகவே அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையிலே மிக முக்கியமான பிரச்சனை இந்த சம்பள பிரச்சனை. இந்த சம்பள பிரச்சனை காரணமாக இன்று அந்த மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த சம்பள பிரச்சனையிலே இப்பொழுது சம்பள நிர்ணய சபையா அல்லது கூட்டு ஒப்பந்தமா என்று பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே என்னை பொறுத்தளவில் நான் சொல்லுகின்றேன், இந்த கூட்டு ஒப்பந்தம் மீண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இந்த மக்களுக்கு ஒரு விமோசனமாக இருக்கும். கடந்த காலங்களிலே நாங்கள் அதை விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த 3 வருடத்திலே அந்த மக்கள் அனுபவித்து வருகின்ற பல்வேறு துன்பங்களை பார்க்கும் பொழுது, அதாவது நிர்வாகத்திற்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலே ஒரு உறவு இல்லாதன் காரணமாக எதேச்சகாரமான முகையிலே இந்த தொழிற்சங்கங்கள் நடந்து கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு என்ன சொல்லலாம், அவர்களுக்கு கொழுப்பு கூடிவிட்டது என்றுதான் சொல்லலாம் இந்த தோட்ட கம்பெனிகளுக்கு. அதனால தோட்ட கம்பெனி, அதாவது ஒரு தோட்டத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளி அவனை வெளியே போட முடியாது என்று சட்டம் இருந்தாலும், இன்று அந்த தோட்ட கம்பெனிகள் அவர்களை வெளியே போடுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஆகவே இது இந்த தொழிற்சங்கத்துக்கும் கம்பெனிகளுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்யோன்யமான உறவுகள் இல்லாதன் காரணமாக கூட்டு ஒப்பந்தம் இல்லாதன் காரணமாக இவ்வாறான எதேச்சகரமான முடிவுகளை எடுத்து அவர்கள் செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே என்னை பொறுத்தளவில், எங்களுடைய மலையக மக்கள் முன்னணியை பொறுத்தளவில், இந்த கூட்டு ஒப்பந்தம் தேவை என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகின்றோம். உங்களும் அந்த விஷயத்தை, அந்த கூட்டு ஒப்பந்தம் செய்கின்ற அந்த இணக்கப்பாடு உள்ள அந்த கட்சிகளுக்கு இணக்கப்பாடு தெரிவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல இன்று மலையகத்திலே நாங்கள் எப்பவுமே நெகட்டிவ் பக்கம் தான் அழைச்சிட்டு வரோம். அதாவது தோட்டங்களிலே இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்கின்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனை பற்றி நாங்கள் பேசி வருகின்றோம். அதாவது பாசிட்டிவ் பக்கம் நாங்கள் பேச வேணும். மக்களுடைய இன்று பல மக்கள் நல்ல நிலையில இருக்கக்கூடியதை நாங்கள் இந்த உலகுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். என்னை பொறுத்தளவில், நாங்கள் இப்பொழுது எதிர்வருகின்ற 24ஆம் தேதி 2000 மலையகம் என்ற ஒரு நிகழ்வை நூரலியாவிலே நடத்துவதற்கு இருக்கின்றோம். அந்த நிகழ்விலே மலையகத்திலே இருந்து கல்வித்துறையிலே, அதே போல அரசாங்கத்துறையிலே, வெளிநாட்டு துறைகளிலே, சட்டத்துறையிலே, வைத்தியத்துறையிலே, பொறியியல் துறையிலே, ஆசிரியர் சேவையிலே, அதிபர் சேவையிலே, தொழில்நுட்ப சேவையிலே, அரசாங்க உத்தியோகத்தர்கள் அடிப்படையிலே, பொலிஸ் சேவை என்ற அடிப்படையிலே, கணக்காளர் சேவை, ஆராய்ச்சியாளர்கள் சேவை, வங்கி சேவை, வணிகத்துறை, விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை போன்றவை துறைகளிலே இன்று எங்களுடைய மக்கள் மிளிர்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 22 நீதி அரசர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அதை நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. 22 நீதி அரசர்கள் இருக்கின்றார்கள். இங்கே பல விஞ்ஞானிகள், இன்று நாசாவிலே 4 விஞ்ஞானிகள் மலையகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த அடையாளத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்தால்தான் எங்க சமுதாயத்திற்கும் மக்கள், எங்க சமுதாயத்திலே உள்ள மக்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த சட்டத்துறையிலே இன்று பல வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள், விமானிகள் இருக்கின்றார்கள், அதே போல டாக்டர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, ஆசிரியர்கள் 13,000 பேர் இருக்கிறாங்க, 13,000 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், அதிபர் சேவையிலே அதிகமானவர்
இருக்கின்றார்கள்,
தொழில்நுட்ப சேவையிலே அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை வெளிக்கொணர்வதற்கும் அவர்களுடைய சேவை அல்லது அவர்களுடைய உத்தியோகத்தை வெளியே கொண்டு காட்டுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே இதன் அடிப்படையிலே அவர்களுக்கு சிறந்த பெறுபேர், அதாவது சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்களை உள்வாங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும், ஜனாதிபதி அவர்கள் இந்த காலகட்டத்தில், ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த பெருந்தோட்ட மக்களை பற்றி நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 40 அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே பெருந்தோட்ட மக்களுடைய கூடுதலாக இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனைகளை அவர் இவ்வளவு காலம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. அது எங்க காலத்திலையும் இருந்தது, உங்க காலத்திலையும் இருக்கின்றது, கடந்த காலத்திலையும் இருந்திருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஒரு காலத்திலே அவர் கொட்டகலையிலே கல்வியர் கல்லூரி உண்டாக்கும் பொழுது சிறிபாத கல்வியர் கல்லூரி என்று பெயர் வைப்பதற்கு பல பிரச்சனை ஏற்பட்டது. இந்த சிறிபாத என்று கல்வியர் கல்லூரி, அதாவது மலையக பெயர் ஒன்றை வைக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே சாமிமூர்த்தி தொண்டமான் அவர்கள் கேட்டுக்கொண்ட பொழுதும் இவர் பிடிவாதமாக இருந்து அதில் 75% தமிழர்களுக்கும் 25% சிங்கள பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருந்தார். ஆகவே இவருடைய நிலைப்பாடு அந்த காலத்திலே இருந்து இப்படித்தான் இருந்திருக்கின்றது. ஆகவே இப்போ மட்டும் அவர் மாறமாட்டார் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே இவருக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. மலையக மக்களை பார்ப்பதற்கு இவருக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.
ஸ்துதி கரு மந்திரிமா. மீளகட்ட கதா கண்ணம்.
நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே, உங்களோட கருத்துக்கு. சில விஷயங்கள் நான் இங்கே தெளிவுபடுத்தியாகும். முதல் விஷயம், நீங்க இந்த அனர்த்தம் மூலமா பாதிக்கப்பட்ட வீடுகளை பத்தி பேசியிருந்தீங்க. இப்ப ஒரு ஆரம்ப கட்டமா இப்ப மண் சரிவினால 96 வீடுகள் பாதிக்கப்பட்டு, 96 தோட்டங்கள்ல கிட்டத்தட்ட 2179 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மண் சரிவு மற்றும் அது மற்ற அனர்த்தங்கள் மூலியமா 15 தோட்டங்கள்ல 141 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 2,320 குடும்பங்களுக்கும் அரசாங்கம் கிட்டத்தட்ட 14.5 மில்லியன் இப்போதைக்கு ஆரம்ப கட்டமா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. ஆகவே அதுல இருந்து நம்ம எனக்கும் அந்த பிரச்சனை புரியுது. ஏன்னா நாங்க பல்வேறு தடவை அரசாங்கத்திலையும் சரி அமைச்சரவையிலையும் சரி இதை எடுத்து சொல்லியிருந்தோம், என்னதான் இந்த சட்ட சிக்கல் அதெல்லாம் சொன்னாலும் இன்னைக்கு மக்கள் வந்து வீடு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்னு தீக்கரப்பட்டனால இல்லாட்டி மண் சரிவுனால. ஆனா இந்த சட்டத்தை வச்சுதான் இந்த பிரச்சனையை இன்னும் இழுத்துட்டே போறாங்க. ஆனா சமீபத்துல நான் வந்து அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தோடு நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க வந்து ஒரு விஷயம் வெளிப்படையா சொன்னாங்க, எங்களால ஏன் அந்த வீடை கட்ட முடியலன்னா கம்பெனி மூலியமா எங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்காததுனால. ஆகவே இப்ப நாங்க வந்து PHDT மூலியமா சொல்லியிருக்கோம், அந்த 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 கோஆர்டினேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ண சொல்லி DCC மீட்டிங்ல நாங்க கட்டாயம் இந்த விஷயத்தையும் ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறோம் ஒரு தடவை. அதே மாதிரி நான் ப்ளீஸ் பிரசைடிங் மெம்பர்
சேர்மன் பன்மீச், இந்த அதாவது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. எங்கு அனர்த்தம் நடந்தாலும் அந்த அந்த இலங்கையிலே இருக்கின்ற அவ்வளவுக்கும் அவங்க பொறுப்பா இருக்கின்றது. ஆனால் பெருந்தோட்டங்களிலே மட்டும் ஏன் இதை தோட்ட உட்கட்டமைப்பு தான் செய்யணும், நாங்க செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணங்கள் தான் நான் சொன்னேன். நீங்க இதை எதிர்காலத்துல செய்தால் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை
கிடைச்சா. இவ்வளவு காலமா அதான பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப சுகாதார அமைச்சு இருக்கு, சுகாதார அமைச்சு மூலியமா பெருந்தோட்ட பகுதிக்கு உதவி செய்யலாம், ஆனா சொல்றாங்க தோட்ட உட்கட்டமைப்பு மூலியமா செய்யுங்க. அதே மாதிரி பல்வேறு அமைச்சுகள் இருக்கு, அது அனைத்து மூலியமாகவும் பெருந்தோட்டத்துறைக்கு உதவி செய்யலாம். இப்ப நீங்க எதுக்கு ராஜாங்க கல்வி அமைச்சு எடுத்தீங்க, நீங்க தோட்ட உட்கட்டமைப்பு எடுத்திருக்கலாம் தானே. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்ப ஏன் நீர்வள நான் ஏன் ஜனாதிபதிக்கு ஆதரவு கொடுக்கும் போது நான் எதுக்காண்டி ஒரு தேசிய அமைச்சு எங்களுக்கு வேணும்னு சொன்னேன்னா அந்த தேசிய அமைச்சு மூலியமா மலையக மக்களுக்கு உதவி செய்யலாம்னு ஒரு சுயநலம் தான். அந்த பகுதியும் இருக்கு. இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இப்ப நீர்வளத்துறைக்கு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னால பல்வேறு அமைச்சர்கள் இந்த நாக்காளியில உட்கார்ந்துருந்தாங்க. அப்பையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் குடிநீர் வசதி ஒழுங்கான முறையில போய் சேர்ந்தது கிடையாது. காரணம் என்னன்னா உட்கார்ந்திருக்க எல்லா அமைச்சர்களுமே அவங்களோட தொகுதியை தான் பார்த்தாங்களே தவிர, அவங்களோட மக்களை தான் பார்த்தாங்களே தவிர, இந்த பெருந்தோட்ட மக்களுக்கு எப்படி ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கணும்னு யாருமே ஒரு தீர்வு காணல. அதனாலதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன், ரெண்டு நாளைக்கு முன்னால நாங்க ஒரு கலந்துரையாடல் வச்சோம். இப்ப பெருந்தோட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு ஒரு புதிய பொறிமுறை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை நாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோம். அதுல உங்களோட கருத்தை நானும் நீங்க கட்டாயம் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது ஜனாதிபதி வந்து இவ்வளவு காலம் நீங்க அவரோட வேலை செஞ்சிருக்கீங்க, அவர் எப்படின்னு தெரியும். கௌரவ தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கூட அதான் என்ற எப்பவுமே சொல்லுவாரு, நாங்க வந்து இவரை முன்னால இருந்தே பாத்திருக்கோம், இவரை பத்தி எங்களுக்கு தெரியும்னு. ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் இந்த சபையில உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன், இவ்வளவு காலம் நீங்க அவரை பிரதமர் ரணில் விக்ரமாவை பாத்திருக்கீங்க, நான் அவரை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவா வேலை செய்யறேன். நான் நினைக்கிறேன் உங்க எல்லாரை விடையும் அந்த விஷயத்துல நான் தான் சீனியர். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஜனாதிபதி மூலியமா ஆமா இந்த ஸ்ரீபாத கல்லூரி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்துச்சு. ஆனா நம்மளும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்ந்த நாள் நம்ம இதுக்கு முன்னால இப்ப நாடு இருக்க நிலைமையோட முன்னால இனவாதம் தலை தூக்கி ஆடுனுச்சு. இப்போ ஒரு அளவு எல்லாருமே ஒன்றிணைந்து முன்னால வர ஒத்துக்கிறாங்க, ஆனா முன்னால வந்து இனவாதம் தலை தூக்கி ஆடுனுச்சு. அந்த இனவாதம் இருக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்ப அமைச்சு பதவியில இருந்து நம்மளுக்கு இந்த உதவியை பண்றாருன்னு முன்னால வந்தா கட்டாயம் இங்க சில காம்ப்ரமைஸ் இருக்கதான் செய்யும். ஆனாலும் இன்னைக்கு அந்த ஸ்ரீபாத கல்லூரினால உங்களுக்கும் நல்லாவே தெரியும் எத்தனை குழந்தைங்க முன்னால வந்திருக்காங்கன்னு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நாட்டின் ஜனாதிபதி, அவருக்கு கீழே இயங்குற நாங்க தான் இதை எப்படியாச்சும் முன்னால கொண்டு போனோம். அதனாலதான் இந்த காணி உரிமை விஷயத்துல கூட அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிச்சு அதை ஒரு சட்டமா கொண்டாடுறத நாங்க பண்ணிட்டோம். இப்ப இதை எப்படி செயல் திட்டமா ஆக்குறது நம்ம அனைவரும் சிந்திச்சு பார்த்து முன்னால கொண்டு போயாகணும், அதுவும் வெகு விரைவில் கொண்டு போயாகணும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுக்கு வந்து என்ன அளவு உதவி செஞ்சிருக்காருன்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம், 2003 உங்களுக்கு தெரியும் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமனையா இருக்கும் போது இது ஜனாதிபதி மேடையிலேயே சொல்லியிருந்தார், நாம் 200 மேடையில அங்கேயும் தெளிவா சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களுக்கு அவர் வந்து பிரஜா உரிமை வாங்கி தந்தார். பிரஜா உரிமை வந்து வாங்குறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது, உங்களுக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட வரலாறு தெரியும், இருந்த தலைவர்களின் வரலாறு தெரியும். ஆகவே இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்கும் ஜனாதிபதி ஒரு திட்டம் கொண்டாடும் போது நம்ம ஒத்து வளர்ச்சி அதை எப்படி முன்னால கொண்டு வரணும் தான் பாக்கணுமே தவிர இல்ல இது நடக்குமா நடக்காதா வரும் ஆனா வராது அந்த செய்கையில பேசினா ரொம்ப கஷ்டம் வேலை செய்யறதுக்கு. அண்ட் இறுதியாக நீங்க மலையகம் 200 நிகழ்வு வச்சிருக்கீங்க, டிசம்பர் 24 நினைக்கிறேன், எனக்கு அழைப்புதல் வரல, ஆனா சார்ல்ஸ் நிர்மல்நாதன் கௌரவ உறுப்பினர் அவர்கள் சொல்றேன், சார்ல்ஸ் நிர்மல்நாதன் ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், நான் பாராளுமன்ற ஒரு நிமிஷம் கௌரவ உறுப்பினர் அவர்கள் நான் முடிச்சிடறேன். நான் வந்து என்ன அன்னைக்கு பாராளுமன்றத்துக்கு கௌரவ ராமேஸ்வரன் அவர்களோட போயிட்டு இருக்கும் போது இந்த பாருங்க பின்னால சிரிக்கிறார், இதெல்லாம் சின்ன இது பாருங்களேன் பண்ற வேலையை இல்ல நான் முடிச்சிடுறேன் நான் வந்து நடந்துட்டு இருக்கும் போது கௌரவ சார்ல்ஸ் நிர்மல்நாதன் வந்தாரு, வந்து சொன்னாரு, தம்பி நீங்க நாம் 224 டிசம்பர் நடத்துறீங்களாமே. நான் சொன்னேன் நானு இல்ல ராதாகிருஷ்ணன் எம்பின்னு. நான் சொன்னேன் ஐயோ அவர் ஏன் கிட்ட சொல்லு, எனக்கு அப்போ ஒரு சின்ன மன வருத்தம், நான் உங்க எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்து நீங்க யாருமே வரல, நீங்க எனக்கு அழைப்புதல் கொடுக்காமலே நான் வருவேன், ஏன்னா நீங்க எல்லாரும் எனக்கு குடும்பம் மாதிரி தானே, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கௌரவ உறுப்பினர் அவர்கள். நன்றி, ஆனா உங்க நிகழ்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.
கரு மந்துமா மே விவாதியா கரகண்ட ஒன்னு ஸ்துதி பிரமுத்தம் மந்துமா.
ஒரே ஒரு நிமிஷம் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்கு சரியா, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருந்தா வரோம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாருமே நம்மளுக்கு பிச்சை போடல, வாக்குரிமை சண்டை போட்டு உயிரை விட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இந்த வாக்குரிமையை வாங்கி தந்தோம். அன்னைக்கு சௌமியமூர்த்தி தொண்டமான் மறைந்த தலைவர் இருக்கும் போது ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து அப்படியே பிச்சை போடல, அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு இந்த இந்த விவாதம் தான் எனக்கு பிடிக்காது. அதாவது ரணசிங்க பிரேமதாஸ் ஐயோ பாவம் போனா போது மக்கள் வச்சுக்கங்கன்னு இந்த பிரஜோதனை நம்மகிட்ட கொடுக்கல, ஓட்டு வாங்குறதுக்காக தான் செஞ்சாரு. அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்க தானே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் செய்யறதுக்கு தான் வாக்குரிமையை கொடுத்தாருன்னு? அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல தேவையில்லையே கௌரவ உறுப்பினர் அவர்கள். நன்றி. அதான் ஆனா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு அவரோட நிர்வாக காலத்துலதான் 3 லட்சம் பேருக்கு பிரஜா உரிமை கொடுத்தாரு, வித்தியாசத்தை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க.
இஸ்துதி கரு மந்துமா மீலங்கட்ட கரு அப்துல் ஹலீம் கரு மந்துமா அபுத்துமாட மினித்து தாஹத்தரக காலியாத்தீனம் அபுத்துமா கதாக்கரன்
ஸ்துதி மோசன மந்துமணி அது நீமி ஜலசம்பாதனா வத்தியத்தோட பாஸ்காம் என மாத்தியான்சி வேசிசி சம்பந்த சாக்கச்சகரம் அவசாரி விசேஷம் மடலபியத்தி காலை அணுவம் மாணவர் டிஸ்ட்ரிக்டே கிரியாத்மகன ஜலசம்பாதன வியாபத்தி சம்பந்தமாய் மம கதாகரண்ட பட பொறுத்துவேன். விசேஷம் மேம வியாபத்தி கிரியாத்மகிமேதி எதிர்த்தின கெட்லு காரி தத்துவ சம்பந்தவ விசேஷமாக கரு அமிர்த்தமாகி அவதான் உம்கரண்டாயி மம் பலா பொறுத்துவான். மன் கதாகரண்டி மான் டிஸ்ட்ரிக்கு கிராத்மகவன மகனூர உத்தர பாத்து தும்பர ஏகாபத்த ஜலசம்பாதன வியாபத்தி சம்பந்தவை மைத்தானி மீராட்டி கிராத்மகவன ஜலசம்பாதன வியாபத்தின் இத்தா விசாலத்தம வியாபத்தமாய் மகனூரை கிராத்மகவின் பசுகிய யகபாலன காலே ஆரம்பக்கள் மீம வியாபுத்திய அது வர்த்தமான ஜனாதிபத்துமா அத்தி எதா அகமத்தியமாய் மீ வியாபத்திய ஆரம்பக்களே வகைம சீனி எக்ஸிம் பேங்க் குல்ஹா ஸ்ரீலங்கா ராஜி பிரதிபாத் லபாதி மீ இகந்தா மதாய் மே வியாபுத்திய ஆரம்பக்களே மீ வியாப்தி அகிய பாவனாக் மைதம் சால முதலாக் யுவான் கோட்டி எக்கசிய ஹெடபாக் கோட்டி எக்கசிய ஹெடபாக் வட்டினார் சஹனாதாய் நாயக்கிரமே யாட்டதி என்ன ஜிசி நாயக்கிரம் யாட்டதி தமாய் மீ யோஜாக்கிரமே ஆரம்பிக்கலே மீ வியாபுத்தியே மகனூர டிஸ்ட்ரிக்டே பிராதிசிகம் கொட்டாசு ஹயக் ஆதரணீயம் விசேஷம் மம நியோஜகன ஹரிஸ்பத்வ மித்திர குட்டாசி அக்குரன பூஜைப்பீட்டிய ஹரிஸ்பத்வ சக பாதும்பர மித்திர குட்டாசி வகைம தும்பனி வகைம மகனூர கிராவட்ஸ் கடவத் சத்திர மீ குட்டாஸ் ஹாய் மேக்கிங் பிரயோஜன லபாக கண்டபலா பொறுத்துவேன். மீ வியாபுத்தியத்துலின் தேண்ட பாவத்தின பிரிபாத்துகாரே நிஷ்பாதன தாரிதாவ தினகட கன லீட்டர் பனஸ்தாசிட்டு கன லீட்டர் லக்ஷே தாக்கா வெடிக்கிரீமடத் ஏதுளின் பிரதிலாபின் லக்ஷ ஹத்தரகபம் பானிய ஜலய லபாதிமடத் பலாபுரத்து எத்திவாய் மே சலசம் கருதிவிட் ஜலதாயத்தா வெடிக்கிரீம சமங்க எம ஜல மிதாஹரீம சதா திருமு வெடிக்கிரீம சமங்கம சேவா ஜலாச விசிஹதாக் இதிக்கிரீமடத் நவ பும்பகார விசிதாக் இதிக்கிரீமடத் கடுத்துக்கொள்ள அத்தரு கிலோமீட்டர் பன்சே ஹெத்தவாக் மிதாஹரீமே நலசா கிலோமீட்டர் அசூத்துனாக் சம்பிரஷ்ண நலமார்கிய செப்பே மகா எலீம கிராமிய ஜலசந்தா பிரதிபாத செப்பேம சா மில நோவன ஜல விளக்கீம சா அடுக்கிரீமேவெனி வடசதான் மீ வியாப்தியத்தை அத்துலத் கலா நமது அவாசனவாக பசுகை கால ஏற்றுவும் கோவிட் தானாமிய கெட்லுவ சா ஆர்த்திக அர்புதியாக ஹெச்சு நிசா மே சேலும வெட வெடப்பில் அது என ஹிட்லாய் திபின் சீன எக்ஸிம் பேங்க் சா ஸ்ரீலங்கா ஜனராஜ் அச்சங்கலமேம கியூசமி கொந்தாத்துவ பெவர்வே சினோ ஹைட்ரோ கின சமாக மே வியாபூர்த்திய வர்த்தமன் தத்துவ விமசா பலன்விட்ட மட தனகான் லபுனே பௌதிக பிரகதிய சிறு அசுஹத்தாய் தசம பகாய் வகைம முல்லிய பிரகதிய சிற ஹெத்தஹாயக் தசம ஹத்தராய் மே வியாபூர்த்திய எனஹிட்ல நிசா அது வியாபூர்த்தி காரியாலய நிலதாரின் ஹா மகனோர ஜலசம்பாதன மண்டல நிலதாரின் பிரஷ்ட ராசிகிட மூல மேமிங் பதிசிட்டோம் வகையம நிலதாரின் வகையம தேச பாலனகரன் அப்பித் பிரஷ்ட ராசிகிட மூல திண்ட சித்துவேல பானிய ஜல பலாபுரத்து சித்தி ஜனதாவட்டு எம் ஜல லபா பிரிவு பெருவீமத் பாரிபகு ஜனதா நொசந்த சாத்திர அது பார்த்தில ஏ பாமனாக் நிமே விசேஷம் கரு எமத்தமாக அவநாத எமுக்கரண்ட கமதி மார்க சங்வத அதிகாரிய சது மார்கிய வகேம நகரசபா சது மார்கிய பலாத் மார்க சங்வத அதிகாரி சது மார்கிய பிராதிசபா சது மார்க மார்கவள ஜலநல எலிமனிசா காணு கபா எத்தியாத்திர சமஹர சீமித பார்வல் பமனை எம் பார்வல் யதாதத்திர பத்கழு இத்துரு பார சியல்லம் வகையம அது இதாமத் மவலன் தத்திர பத்கிற எம் பார்வல் மேவன துரு யதாதத்திர பத் நொக்கரீமே பவத்தின வர்ஷ தத்திய திக்கம புகோ பார்வல் வானவர்கள் கவன் கரண்ட பெரி தாத்திர பார்த்தீர் சபோ கம்மாவோட பஸ் சத்தே பவா நேர்த்தியமிட தென் சிதுவெல்லாம் தீனும் இசா கரு அமர்த்தமணி மே அபலன் தத்திர பார்த்தீர் மே மார்க யதா தத்திர பார்க்கிறீம் சதா ஒப்ப அமாத்தியன் சிங் ஹோ யா முதல் பிரபுத்தரல எம் பாரவ சகஸ்கரல் தென்லஸ் மைதாமத்ம காரணிகள் அசிக்கணும் மட லெபுனோ துரத்துரு அணுவ எக்ஸிம் பேங்க் தாஸ் திக்கே விசி திக்கே மார்த் மாசிட்ட குந்தாது கருண்ட கெவின் சிது நுக்கல உங்கே மௌசமாகம சகாயத்துவ விடக்கடிய சிது கல தென் செல்லம நெவத்த என்ன ஹிட் லைத்தி எவகையும அபிலபின துரத்துரு அணுவ பசுகிய தாஸ் விசித்துன அப்ரில் திஸ்வெண்ட கொண்டாடுக்கரண்ட கெவியத்து முதல் பில்லியன தொலஹாய் தசம திகாக் பவாய் தினகண்ட தீன் இன்சகர் அமர்த்துமாட மே சம்பந்த சீன எக்ஸிம் பேங்க் சமங்க சாக்க சக்கரண்ட புலம் வெஹிக்கிள் மகித்தரும் பிரதான குந்தரக்கரு ஓகே உப குந்தரக்கருண்ட கெவின் நமது நிசா ஏ குந்தரகுட் பிரசன ராசிட்ட தென் மூணு இன்னும் எவகேம மேவர ஆயவேன் சக பசுகிய ஆயவேன் விதேச பிரதிபாதன அடுத்து மேம வியாபூர்த்தி சந்தா முதல் வெங்கர நதிபவை பெனியான் மத சமஹார விட்ட ரடத்தின ஆர்த்திக அர்பூதி நிசா வின்னட புருவான் நமுத் மாஹித்தன ஹெட்டிட்ட தென் மே சாக்காச்சாயம் பார்த்து நிசா மீட்ட பாஸ்டே ஹோ எமது லபாதியில எம வியாபூர்த்தி அவசரம் கலுத் ஹொந்தைக்கினு கை மகே அதாச மந்த புகோதுரட்ட மைதனே தவத் இதாமத்ம கெட்டி நத்தான் சுழு பிரமாணே விட இத்திரு விழா தீன்னு நிசா ஏ விட அவசரம் கருத் மாய்தன்னே மீ துள்ளி மைதனே லக்ஷ ஹத்தகட பாமல் பிரதிலாபின்ட்டு பிரயோஜனாக லபாகத்த ஹக்கி வேணும் நிசா கரு அமர்த்துமா மீ சம்பந்த கரு ஜமா ஜனாதிபத்துமா சமங்க சாக்கச்சா கர மே கெட்டுவ விஸ்தாதிக்க அபிலி மக்கரணும் ஏத்தக்கம் எக்ஸிம் பேங்கு நாய் நாய் வரங்கு பாவே தாஸ் விஸ்துன மெய் விசாட்ட மீது அவசரம் வியத்தாய் அப்பிட ஆரஞ்சு லேபுனே தண்டைய தீர்க்க கிரீம் சந்தா கேபினெட் அனுமதிய லபா இத்தீனுவன் இக்க சீன எக்ஸிம் பேங்கு மகின் விதேச சம்பத் டிபார்ட்மெண்ட் யவா திபுணவாய் தினகண்ட திவேன் விதேச சம்பத் டிபார்ட்மெண்ட் சா சீன எக்ஸிம் பேங்கு சமங்க மே கிராபலிய வேகவத் கலையுத்தி மே சம்பந்த மாய் தன்னே கரு அமர்த்தமா மெதிஹத் விந்தர வெகிலை அபிஹிதான் நாயகியூசும் கூத்துவாத் சீன எக்ஸிம் பேங்கு விசின் கொந்தாத்து கருவத்து கிசுது கெவிமாக் மேவன துரு கரல் நக இங்கு வியாபூர்த்திய நிமித்தன்றாய் சிதுவேன் கொந்தாத்து கரு தண்டமாத் காரிய மண்டலி சீட்ட அணு அப்பம் சேவேன் இவத் பிரீதி பண்ணுவாத் இக்கொந்தாட்டு விசின் அப்படியே தினகாலில் லபிக்கும் இவ்வகையும் வியாபூர்த்தி கருணாக்கர ஏகையும் காரிய மண்டலி சீட ஹெத்த பாக் வியாபூர்த்தி கார இவத் கிளத்தினா எக்க பத்திரிக்கையும் பாலனவிட்ட ரெக்கி அஹிமியும் ராஷ்ட்ர மூன் தீவிர சீதுவாத் அனிப்பத்தியம் பாலனவிட்ட வியாபூர்த்தி அவசன் நத்தீசா பரப்புருத்சா ஹுருபுருது சேவிக்கையின் அஹிமே இத்திரியே இதிரியேதி வியாபூர்த்தி கடைத்துவிட்ட அப்பஸ்தேவாக் எத்திவண்ட போகத்துட்ட எழுத்தினா சார் மாம வீட்டு வர மே சம்பந்த கதாகரண பலாபுரத்து வந்தேன் நமக்கு மீ வியாபூர்த்தி தாமத் வேதகாத் வகையம மிக எனஹெட்ல தீனி சார் மிக தவத் புஞ்சி தாழ்வாக் ஆண்டு பேத்தின் லபாதின் புழுவான்னா அது தன்னை மிக அவசங்கர கிரண்ட புழாவை மீ சம்பந்த கரு அமிர்த்தமாகி அவதானி ஒமுக்கர சீதாமத் காரில் அஸ்டமின் மனைஸ்துதி
ஸ்துதி கரு மந்துமா மீலங்கட்ட கரு கீதா குமார் சிங் கரு எமத்துமே ஒவ்வொத்துமீட்டி வினாடி அட்டக்க காலையாக
ஜலசம்பாதன சகாபத்து ஏட்டி தலை பாசுக்கா பிலி பந்த வேஷிஷேதி கதா கிரீமட்ட லபிம் சதுட்டாக் தமுனாசில சியலு தினாம மங்கித்தனை அகலத்தி தன்னவத்தி பெந்தர கேன பிரதேசே திபிச்ச இத்தாம விசாலம கெட்டலுவ திபுனே மே ஜல பிரச்சனை அப்பி அப்பி தேசபாலனை கராத்தி பெந்தர ஜனதாவ அப்பி நிரந்தரம் இல்லா சிட்டியே அப்பட அவசிய ஜல ஜலைய லபாதின் பானிய ஜலைய லபாதின் இக்க விசால கெட்டலுவாக் திபுனா மம அதிசயம் சத்துட்டு வேணுவா ஏவகேம அப்பே கரு அக்ராமாத்தியத்துமா தினேஷ் குணவர்தன மெத்துமாட்ட மகே ஸ்தூத்தியமே அவஸ்தாவை பலகரணவா ஏ ஜல கெட்டலு ஏசி அல்ல அப்பட விசந்தா தெமின் பெந்தர ஜனதாவட்ட பானிய ஜல ஜலைய லபாதீமட்ட புழுவன் வீமகன் மம இத்தாம் சதுரட்ட பத்தினோம் நமுத் தவமத் அப்பே பெந்தர பிரதேசேட்ட ஜலே என்ன குடக்லா குடக் விதியங் பத்திகம லைன் நிக்கன் தமை வத்துர குடா கரந்தியன் நமுத் பெந்தர ஏக கொட்டா சக்தி எனவா ஏகட அப்பி மெத பாரக்கி எனவா ஏவகே பார்வல் கீப்பியக் தீனவா ஏட்ட கேன்னி அலுத்கமிங் இத்தி அலுத்கமிங் எனக்கொட்ட ஏ பல ஏக டிகாக் துர விதியாக் தவமத் ஏ எம்ம பிரதேச அல்வல் ஆயட்ட அதாம் முனுத் ஹெட்டாம் பின்னே சசமாரக தவசல்ட சத்திகனங் வத்துரல் பின்னத்து இன்னுவா ஏகத் மே சஞ்சாரக புறவரே பெந்தர கீன இத்தாம ஓனாக කියන ප්‍රදේශයක වතුර ප්‍රශ්නය. ඒක නිසා මම හිතනවා ගරු ඇමතිතුමා ඉතා ඉක්මනින් කඩිනම් පියවරක් අරගෙන ඒක අපිට හරිගස්සලා දෙයි කියලා මේ ඉතුරු ජල මූලාශ්‍ර සොයමින් අපි ලබා දුන් තොරතුරු අනුව අපි ප්‍රජාජල අවස්ථාවල් රැසකට යෝජනා ඉදිරිපත් කරමින් ඉල්ලා සිටියා. විශේෂයෙන් ඇල්පිටියේ කියන්නේ ගාල්ල දිස්ත්‍රික්කයේ තියෙන දෙවැනි විශාලතම නගරය. මේ නගරයේ ඉස්පිරිතාල, පාසල්, රජයේ නිලධාරීන් සිටින තැන් විශාල ප්‍රමාණයක් ඇල්පිටිය තියෙනවා. නමුත් කියන්න කනගාටුයි, සතියකට දෙපාරක් ඒ වතුර සමහර දවස් තියෙනවා ඒකත් නැතිර. ඇත්තටම මේ අවස්ථාවේදී ගරු ඇමතිතුමාටවත් රජයටවත් දොස් කියන එක නෙමෙයි, සමහර නිලධාරීන්ගේ වැඩ ගැනත් අපි සතුටට පත් වෙන විදියක් නෑ, කනගාටුවට පත් වෙනවා. මොකද ඒ අය විසින් සමහර අවස්ථාවේදී ගන්නා ලද යෝජනා නිසා ඒ වගේ තත්ත්වයක්. ඇල්පිටියෙත් බොහෝ තැන්වල අපි වතුර ඉල්ලුවා. දැන් කර්මාන්ත පුරයක් අපේ ඇල්පිටියේ හැදෙනවා. අපේ රමේෂ් පතින ගරු ඇමතිතුමා තමයි මේ සඳහා මූලිකත්වය අරන් කටයුතු කරන්නේ. විශාල වතුර ටැංකියක් ඒ ස්ථානයේ ඉදි කරමින් පවතිනවා. ඒක අපිට සතුටක. නමුත් ඒ අවට තියෙන ගම් අටකොහොට නවදගල වගේ ගම් වලට ඒ පලාතර වතුර නැහැ. ඒක ඉතාම අත්‍යවශ්‍ය කාරණයක්. ඇල්පිටියේ මේ ජල ප්‍රශ්නය හැකික්මනි. මොකද අම්බලංගොඩ පැත්තෙන් මේ වතුර එන්නේ. ඒ අවස්ථාවේදී අර කිව්ව වගේම සතියකට දවසක් දෙකක් පෙමින් පවතිනවා. තව එකක් මේ අවස්ථාවේ මම කියන්න සතුටුයි, බෙන්තර ප්‍රදේශයේ අද ප්‍රදේශ ගණනාවක් තියෙනවා තනිකරම අඳුරේ තියෙන්නේ. ස්ටේෂන් එක ළඟ තපල්හල පොලිසිය මේ හැම තැනම ලයිට් එකක් දකින්නවත් නැහැ. මෙන්න සංචාරක පුරවරයක්. කෝච්චියෙන් බැහැපු මිනිස්සු රෑවෙලා එනකොට අතපත ගගා තමයි පාරට එන්න වෙලා තියෙන්නේ. මං ඉල්ලනවා විදුලි බල ඇමතිතුමනි මේ පිළිබඳ සොයා බලා හැකි ඉක්මනින් මේ කටයුත්ත අපිට සාර්ථක කර දෙන්න කියලා. ඒ වගේම අපේ ගරු තොණ්ඩමාන් ඇමතිතුමනි, ඔබතුමා ගෙවල් 1000ක් හදන බව මේ සඳහන්ව තිබුණා. අපේ ඇල්පිටිය ඒ වගේම හිනිදුමාසනේ කරන්දෙනිය බලපිටිය මේ හැම තැනම අපිට කුඩා තේවතු හිමියෝ ඉන්නවා. ඒ අයව අසරණ කරොත් මේ ආර්ථිකය වැටෙනවා. ඔබතුමා ඉතාම පැහැදිලිව හිතිය යුතු දෙයක් ඒවා ඒ සේවය කරන අහිංසක ජනතාව ඉතාම දිලිඳු තත්ත්වයක පත් අද සිටින්නේ. ඔවුන්ගේ නිවාසවලට මං ගිහින් තියෙනවා. ඒක මිනිස්සෙකුට වාසය කිරීමට තරම් සුදුසු නෑ. එම නිසා ඔබතුමා ඔය සාධන නිවාසවලින් අපිට විශාල ප්‍රමාණයක් මේ ඇල්පිටිය වතු යායට එහෙම නැත්නම් අපේ බද්දෙගමට අපේ ප්‍රදේශවලට ලබා දෙන්න නිවාස පමණක් නෙවෙයි කුඩා හෝ ඉඩමක් උන්ට ලබා දෙන්න. ඒ කුඩා ඉඩමේ උන්ට පුළුවන් එළවලු වර්ග නිෂ්පාදනය කරන්න, පළතුරු වර්ග හදන්න, ඔවුන්ගේ ජීවනාලිය ඉහළට ගේන්න අපේ සංචාරක පුරවරයට අනිවාර්යෙන්ම ලැබිය යුතු එළවලු පළතුරු මේ ආශ්‍රයෙන් අපිට ලබා ගන්න පුළුවන්. වතු වල දරුවන් වෙනුවෙන් අපි කවදාවත් හිතුවේ නැහැ ඡන්ද ගැන. අපි උතුරු ඔය ඩුවරේලිය පළාතේ හැම පළාතම සිටින පෙර පාසල් දරුවන්ට මා විසින්ම පෙර පාසල් විශාල ප්‍රමාණයක් සාදා දුන්නා. ඔවුන්ට අවශ්‍ය බඩු ඇරියා. ඒක අපි හෙව්වේ නැහැ. ඒක බෙන්තර ඇල්පිටියේද එහෙම නැත්නම් නුවරඑළියේද තලවකැලේද හැටින්ද කොහෙද කියලා. දරුවෝ විශේෂයෙන් මම විශාල ප්‍රමාණයක් වතු දරුවන් වෙනුවෙන් වතු ආශ්‍රිත. මොකද ඔවුන්ගේ අධ්‍යාපනයේ මූල ආරම්භයේ මේ පෙර පාසල. ඔවුන්ට තව තවත් ගරු ඇමතිතුමනි ඉදිරියටත් මම හිතනවා මම විශේෂ අවධානයෙන් මේ පෙර පාසල් දරුවන් වතුකරේ සිටින ඔවුන්ට අධ්‍යාපනය ලබා දීමට, ඔවුන්ට ඉංග්‍රීසි අධ්‍යාපනය ලබා දීම, ස්මාර්ට් රූම් කියලා එකක් අපි ඇති කරලා තියෙනවා. ඒ හැම එකෙම ඔවුන්ට විශේෂයෙන් අපිට පුළුවන් වෙලා තියෙනවා කම්පියුටර් අධ්‍යාපනය ලබා දෙන්න, ඉංග්‍රීසි අධ්‍යාපනය ලබා දෙන්න විශේෂයෙන්. ඒ වගේම ඔවුන්ගේ ආර්ථිකය පිළිබඳ මීට වඩා අපි සොයා බැලිය යුතුයි. මේ වතුවල ජීවත් වෙන අහිංසක මිනිසුන්ට මං හිතන්නේ ආහාර පිළිබඳ ගැටලු රැසක් තියෙනවා. ඒ සඳහා හොඳම විසඳුම ඉඩමක් දීලා, ගෙයක් දීලා, ඉඩම වගා කරන්න, සතෙක් හදාගන්න, ඔවුන්ට අවශ්‍ය කිරි ටික ඔවුන්ට අවශ්‍ය බිත්තර ටික ලබා ගන්න අවස්ථාව ලබා දීම තමයි අපිට ඔවුන්ට කර හැකි ලොකුම විසඳුම. ඒ වගේම ජල ප්‍රශ්නය එකම ගං වතුර ප්‍රශ්නයෙන් ගාලු දිස්ත්‍රික්කයේ ඇති ගං වතුර ප්‍රශ්නය සඳහා මෙවර අයවැය මුදලක් වෙන් වෙලා තියෙනවා ගං වතුර සඳහා. ඒ සඳහා කටයුතු කිරීමට ඒක ඉතාම හොඳම හොඳ ක්‍රියාවක්. අපි හිතනවා 2024 වෙනකොට ඒ සඳහා ඒ ලැබී තියෙන යෝජනා ස්ථීර වෙලා ඒ යෝජනා තුලින් අපිට අපේ දකුණට තියෙන ගං වතුර ප්‍රශ්නය නතර කරලා දෙන්න පුළුවන් වෙයි කියලා. ඒ වගේම කුඩා තේවතු හිමියන්ට සහනය හැම විටම ලබා දිය යුතුයි කියන එක මම තරයේ විශ්වාස කරනවා. ස්තුතියි.
ස්තුතියි ගරු එමත්. උදේ කුමාර් ගරු මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 14ක කාලයක්.
நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. நமது நாட்டில் 12 மாவட்டங்களிலே படர்ந்து வாழும் மலை மக்களின் அபிவிருத்திக்காக உருவாக்கப்பட்ட தோட்ட உட்கட்டமைப்புகள் வசதிகள் அமைச்சின் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமைச்சுக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர், அதன் செயலாளர் உட்பட அதன் அதிகாரிகளுக்கு இந்த செயல் திட்டங்களை வெற்றி பெற எனக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீர்வளங்கள் அமைச்சு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தாலும் மலை மக்களை பொறுத்தவரையிலே தோட்ட உட்கட்டமைப்புகள் வசதிகள் அமைச்சுத்தான் தேசிய அமைச்சு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராகவும் அந்த வகையிலே இம்முறை வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலே தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்கு மட்டும் அநீதி இழைக்கப்பட்டு பாரபட்சம் காட்டப்பட்டுவதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அமைச்சரவையில் உள்ள எல்லா அமைச்சர்களுக்கும் நிதியை அகப்பையில் வழங்கிவிட்டு தோட்ட உட்கட்டமைப்புகள் வசதிகள் அமைச்சுக்கு சொட்டு கரண்டிலே நிதி வழங்கியிருப்பதை கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தோட்ட உட்கட்டமைப்புக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ரெண்டு விதத்தில் எழுதி கூறப்பட்டது. ஒன்று, நிர்வாக செலவு என்ற ரீதியிலே 534 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் மலை அபிவிருத்தி அதிகார சபைக்கு 23 மில்லியன் ரூபாயும் சௌமியமூர்த்தி தொண்டமான் ஜாபகர்த்த மன்றத்திற்கு 140 மில்லியன் ரூபாயும் மற்றும் அமைச்சின் ஏழைய செலவுகளுக்கு 371 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அபிவிருத்தி என்ற அடிப்படையிலே வெளிநாட்டு உதவிகள் மற்றும் உள்நாட்டு உதவிகள் என்ற அடிப்படையிலே 535 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலே இந்திய அரசாங்கத்தின் இந்திய வீடமைப்பு திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 3900 மில்லியன் ரூபாயாகும். அந்த வகையில் பார்த்தால் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திலே இந்த அமைச்சுக்கு அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 1135 மில்லியன் ரூபாயாகும். அந்த 1135 மில்லியன் ரூபாயிலே பெருந்தோட்ட பகுதிகளில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு 100 மில்லியன் ரூபாயும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை ஏற்படுத்துவதற்கு 310 மில்லியன் ரூபாயும் அதே போல வீடமைப்பு திட்டத்துக்கு 500 மில்லியன் ரூபாயும் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு 225 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த உள்நாட்டு நிதி ஒதுக்கீடான 33,784 மில்லியன் ரூபாயிலே வெறும் 1689 மில்லியன் ரூபாய் மட்டுமே தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கூறினால், குறிப்பாக இந்த அமைச்சின் மொத்த உள்நாட்டு ஒதுக்கீட்டிலே 104.9% மட்டுமே தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அமைச்சு ஒதுக்கப்பட்டு 95.1% நிதி ஒதுக்கீடு நீர்வளங்கள் அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுதான் அமைச்சுக்குள்ளே ஒரு பாரபட்சம் என்று காட்டப்பட்டுள்ளதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நீர்வளங்கள் அமைச்சுக்கு நிதியை கைகளில் அள்ளி கொடுக்கும் வகையிலே, ஆனால் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்கு கிள்ளியேனும் அரசாங்கம் கொடுக்கவில்லை என்பதை மனமறுத்து நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாறாக இந்த நீர்வளங்கள் அமைச்சின் ஊடாக பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைப்பு வசதி அமைச்சுக்கு தண்ணி காட்டப்பட்டுள்ளது என்று தான் கூற வேண்டும். மேலும் அது மாத்திரமின்றி இந்த வெளிநாட்டு உதவி என்ற அடிப்படையிலே இந்திய வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்காக 3900 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்தபடியும், குறிப்பாக இந்தியாவினால் இந்த வீடமைப்பு 10,000 வீடுகளுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முயற்சியால் நோவு நகரிலே நடைபெற்ற மாபெரும் கூட்டத்திலே இந்திய பிரதமர் அதிமேதகு ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் அந்த 10,000 வீடுகள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதே அறிவிப்பை தான் கடந்த 3-4 வருடங்களாக மாறி மாறி அறிவித்து வருகிறார்கள். கடந்த உங்களது மலையும் 200 அந்த விழாவிலும் இந்த 10,000 வீடுகள் சம்பந்தமாக தான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இது கடந்த காலங்களிலே இந்த 10,000 வீடுகள் வழங்கப்படுவதாக உறுதியளித்த வீடமைப்பு திட்டங்களாகும். அதே போல இன்று வரை இந்த 10,000 வீடு திட்டங்கள் ஆரம்பிக்கப்படாவிட்டாலும் கடந்த 4 ஆண்டுகளாகவோ இது தள்ளி போட்டிருந்தாலும் தற்போது இதனை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பது நாம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாகும். நிச்சயமாக இந்த மக்களுக்கான உடனடியாக இந்த வீடமைப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு அதுக்காக தற்போது 3,900 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறேன். ஆக இந்த 3,900 மில்லியனிலே சுமார் 1,500 வீடுகள் கட்டப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து அதாவது 4 வருடங்கள் பூர்த்தி அடைந்த நிலையிலே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே அந்த 4,000 வீடு அமைப்பு திட்டங்கள் கூட பல இழுப்பறிகளுக்கு மத்தியில் சுமார் 2014 வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆக இந்த 10,000 வீடுகளாவது இந்த 2024 ஆண்டுக்குள் இதை நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். மக்களும் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் மலை மக்களுக்கான காணி உரிமை வழங்குவதற்காக 4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் தன் உரையிலே அறிவித்திருக்கிறார். அவை மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம், வரவேற்கக்கூடிய விடயம். நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த 4 பில்லியன் ரூபாய் தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அத்துடன் இந்த காணி உரிமை வழங்கும் திட்டம் என்ன என்பதையும் மலை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது புதிதாக வீடமைப்பு திட்டங்கள் அமைத்து அதுக்கு காணி உரிமை வழங்குவீர்களா, அல்லது வீடுகளை அமைக்காமல் காணி உரிமைகளை மட்டும் வழங்குவீர்களா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் உரையிலே கூறினீங்க இது சம்பந்தமாக ஒரு பொறிமுறையை உருவாக்கி இருக்கிறோம் என்று. அவை அதனை நாங்கள் வரவேற்கிறோம். அவை நிச்சயமாக இந்த மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டியது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாகும் என்று நான் கூறிக்கொள்வதோடு, கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் அவர்களின் தலைமையிலே கட்டப்பட்ட வீடுகளை குருவி கூடுகள் என்று பலர் ஏளனம் செய்தார்கள். ஆனால் அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே கட்டப்பட்ட அதே 550 சதுர அடியிலான வீடமைப்பு திட்டங்களும் தான் தற்போது முன்னெடுக்கப்பட்டு அண்மையில் கூட நானோய் நகரிலே நானோய் பிரதேசத்தில் அந்த மக்களுக்காக கையளிக்கப்பட்டது. அத்துடன் அதற்கு விலாசத்துடன் கூடிய வீடமைப்பு திட்டங்களை கையெழுத்தின என்று கூறினீர்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாகும். ஆகவே அதாவது கடந்த காலங்களிலே இந்த வீடமைப்பு திட்டங்களே 550 சதுர அடியில் கட்டப்பட்ட வீடுகளை குருவி கூடுகள் ஏளனம் செய்திருந்தாலும் நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. ஏனென்றால் நமது மக்களுக்கு ஒரு அங்குலம் காணி கூட இல்லாத உரிமை இல்லாத நிலையிலே 8 கட்டு லைன் காமராக்களிலே முடங்கி கிடக்கும் இந்த மக்களுக்கு 7 பச்சு காணியிலும் சரி 10 பச்சு காணியிலும் சரி 550 சதுர அடியிலே ஒரு சாலை, 2 அறைகள், நவீன சமையலறை, வீட்டுக்குள்ளே ஒரு குளியலறையுடன் நவீன வீடமைப்பு திட்டங்களோடு ஒரு தனி வீடு திட்டம் அமைப்பது எவ்வளவு பெருமதி வாய்ந்தது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த மக்களுக்கு வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுப்பது வேண்டும் என்பது முக்கியமான விடயமாகவே அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமாக முன்பு இதனை குருவிக்கூடு என்று விமர்சனம் செய்திருந்தாலும் நாங்கள் அதனை செய்யவில்லை, செய்ய மாட்டோம் என்பதை தனியாக கூறிக்கொள்ள விரும்புவதோடு நிச்சயமாக இந்த மக்களுக்கு தனி வீடு கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அவை அனைத்து மக்களும் இந்த லைன் வீடுகளிலிருந்து வெளியே வந்து தனி வீடுகளிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஒரே நோக்கமாகும். அத்தோடு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே முன்னாள் அமைச்சர் திகாம்பரம் தலைமையிலே பெருந்தோட்ட பகுதிகள் வாழும் 12 மாவட்டங்களிலும் வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக கூற வேண்டுமா, கிராமங்கள் உருவாக்கப்பட்டது. மகாத்மா காந்திபுரம், நடேசையர்புரம், மீனாட்சி அம்மாள்புரம், வி கே வெள்ளையன்புரம், ராஜலிங்கம்புரம், வி பி கணேசன்புரம், அசீஸ்புரம், முள்ள கோவிந்தன்புரம், அதே போல ஆபிரம் சிங்கம்புரம் என பல கிராமங்கள் உருவாக்கப்பட்டன. அது குருவாங்கப்பட்டு அங்கு இந்த மக்கள் மிகவும் அதாவது தனி வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க, அதே போல இந்த 12 மாவட்டங்களையும் மையப்படுத்தி அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக காலி மாத்தரை, கழுத்துறை, ரத்தபுரி, கேகாலை, குருநகல், கண்டி மாத்தலை, நுவரெலிய, பதுளை, மொன்றாகலை போன பல மாவட்டங்களில் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதே ஆனால் தற்போது உங்களை அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள உள்ள உட்கட்டமைப்பு வசதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 100 மில்லியன் மூலமாக இந்த 12 மாவட்டங்களுக்கு எவ்வாறு நீங்கள் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பீர்கள் என்று நாங்கள் கேட்க விரும்புகிறேன். மேலும் உங்களது அமைச்சின் மூலமாக இந்திய அரசாங்கத்தின் வீடமைப்பு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் அமைச்சின் ஊடாக 500 மில்லியன் வீடமைப்பு திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சுமார் 200க்கு குறைவான வீடுகள் தான் கட்ட முடியும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த 12 மாவட்டங்களுக்கும் இந்த 500 மில்லியன் வீடமைப்பு திட்டங்களை பகிர்ந்து அளிப்பது ஒரு கடினமான விடயம், ஒரு அசௌகரியமான விடயம். நீங்களும் கடந்த காலங்களில் கூறியிருக்கிறீர்கள் உங்களுக்கு கடந்த வரவு செலவு திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு செய்ய ஹானரபிள் மினிஸ்டர் ஓகே சாரி ஓகே கேரி ஆன் ஓகே ஒரு மிகவும் கடினமான விடயம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதே போல உங்களுக்கு தெரியும், உங்களது அமைச்சின் ஊடாக ஸ்மார்ட் வகுப்பறைகளை நடத்துவதற்காக உருவாக்குவதற்காக 310 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கல்வி அமைச்சின் ஊடாக தோட்ட பாடசாலை அபிவிருத்தி என்ற ஒரு தனி பிரிவு இருக்கிறது, அது கல்வி அமைச்சின் கீழ் இயங்கி வருகிறது. ஆகவே இதிலே ராஜாங்க அமைச்சர் ஒருவர், தமிழ் பேசும் அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். அப்படி இருக்கையிலே இந்த தோட்ட உட்கட்டமைப்பு வசதி அமைச்சின் கீழாக இந்த ஸ்மார்ட் வகுப்பு முறைகள் உள்வாங்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்கீடு காரணம் என்னன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் குறை கூறவில்லை, குறிப்பாக கடந்த காலங்களிலே மாநில சபைகள் இருந்தபோது தமிழ் கல்வி அமைச்சர் என்ற ரீதியிலே பாடசாலைகளில் அதிக அரசியல் தலையீடுகளும் குறுக்கீடுகளும் இருந்ததாக பல குற்றச்சாட்டு இன்னும் எழுந்து வருகிறது. ஆகவே இது உங்களது அமைச்சுக்கு ஒதுக்கப்படுவது எந்த வித மாற்றம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், இந்த சமூகத்தை முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கும் நிலையிலே தயவு செய்து எதிர்வரும் காலங்களிலாவது இந்த கல்வியிலே அரசியல் தலையீடும் குறுக்கீடுகளும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என கடந்த காலங்களிலே இவ்வாறு நிலைமை நடைபெற்றது. அதனால்தான் தற்போது கூட மலையகத்திலே கல்வி ஓரளவுக்கு முன்னேற்றம் அடைந்து ஒரு வரும் நிலையிலே மீண்டும் அதிலே ஒரு சிலர் அதிலே புகுந்து சில இடையூறுகளை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக அரசியல் ரீதியான விடயமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் சமூக ரீதியாகவும் மக்கள் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பார்க்க வேண்டுமே தவிர இதனை அரசியல் நோக்கத்தோடு பார்க்க வேண்டாம் கூடாது என்பதை, கல்வியிலே அது முக்கியமாக அது அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே மலையகத்தில் குறிப்பாக நுவரேலிய மற்றும் கண்டி மாவட்டங்களில் பல வீடுகள் கட்டப்பட்டு அது இன்னும் முழுமை பெறாமல் இருக்கின்றன. அதே போல அதற்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றன. அவை நல்லாட்சி அரசாங்கத்திலே வழங்கிய காணி உறுதி பத்திரங்கள் கடந்த காலங்களில் போலியானது, வெறும் கார்ட்போர்ட் பத்திரம் என்று பலர் கூறினார்கள். ஆனால் தற்போது வழங்கப்படும் அந்த காணி உறுதி பத்திரங்களும் அதே காணி உறுதி பத்திரங்கள். ஆகவே அதனை போலி பத்திரம் என்றால் இதற்கு என்ன கூறுவது என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் அதன் மூலமாக நன்றாக தெரிகிறது, அந்த கடந்த காலங்களிலே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒரு சிலர் முன்வைத்த விமர்சனங்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே தற்போது நாங்கள் விவாதங்கள் செய்வதை விட நாங்கள் இந்த மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்களாக இருக்கலாம், காணி உரிமை வீடங்களாக இருக்கலாம், அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டியதுதான் எங்கள் ஒரே நோக்கம். அதே போல ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட பல வீடுகளுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்காமல் இருக்கிறது, அதற்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த 4 ஆண்டு காலங்களில் 6000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டன. அந்த வீடுகளின் ஒவ்வொரு விடயங்களையும் நான் சொல்ல விரும்பவில்லை. குறிப்பாக டன்சினன் தோட்டத்திலே மகாத்மா காந்தி புறத்தில் 400 வீடுகள், போவந்தலா வி கே வெள்ளையன்புரத்தில் 300 வீடுகள் கட்டப்பட்டன. ஆகவே இந்தியன் வீடமைப்பு திட்டத்தின் போதும் எவ்வகையான வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வருஷத்திலே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அந்த நிதி மூலமாக சுமார் 1500 வீடுகள் மட்டுமே கட்டக்கூடிய சாத்தியக்குழு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அதே போல உங்களுக்கு தெரியும் கடந்த 4 ஆண்டுகளிலே நீங்கள் பல காரணங்களை கூறலாம், கொரோனா காரணங்களாக கூறலாம், பொருளாதார பிரச்சனை காரணமாக கூறலாம். ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து இந்த நாட்டுக்காகவும் சரி மலைய மக்களுக்கும் சரி எந்த விதமான திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை, அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை என்பது தெரியும். ஆகவே அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடையும் தரவாயிலே இருக்கிறது. ஏன்னா கடந்த வருட வரவு செலவு திட்டத்திலும் கூட அவர்கள் முன்வைத்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. உங்களது அமைச்சு மட்டுமல்லாமல் பொதுவான வரவு செலவு திட்டத்தில் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போட்டப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த வருட வரவு செலவு திட்டத்திலும் தேர்தலை நோக்காக கொண்டு தான் ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டம் முன்வைத்திருக்கிறார். ஆகவே அதில் பல விடயங்கள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்கள், அதை நடைமுறைப்படுத்த முடியாத விடயங்கள். ஆனால் உங்களது அமைச்சின் மூலமாக விடயங்கள் பல நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூடியமான விடயங்கள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக ஒரு சில விடங்கள், அதாவது தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்குரிய நிதி மட்டும் மிகவும் குறைவான நிதி, அதனை வைத்து நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்று தெரியலை. ஆனால் கடந்த காலங்களிலே நீங்களே கூறினீர்கள் இந்த அரசாங்கத்தின் மூலமாக எனக்கு எந்த விதமான ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்கவில்லை என்று. ஆகவே இம்முறை அது நடைபெறக்கூடாது. ஆகவே இந்த வரவு செலவு திட்ட விவாதத்துக்கு முன்பாவது உங்களுக்கான அதிக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட வேண்டும், அந்த மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதோடு நாங்கள் நிச்சயமாக இந்த வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் சரி, இந்த காணி உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் சரி, அல்லது எதிர்வரும் காலங்களிலே மக்களின் அந்த பெருந்தோட்ட மக்களின் சம்பள உயர்வு சம்பந்தமான விடயங்களுக்கும் சரி முழுமையான ஒத்துழைப்பை பெற்று நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு இந்த மலை மக்கள் 200 வருடங்களாக பட்ட அந்த துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக புதிய எண்ணத்தோடு புதிய கருத்தோடு ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு நாங்கள் தயாரிக்கிறோம். உங்களுக்கு கிடைத்திருக்கும் அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு மலையத்தின் பொறுப்பேற்ற இளைய அமைச்சர் என்ற வகையிலே இதை நடைமுறைப்படுத்துவீர்கள் என்று நான் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இப்ப நீங்க பேசினதுக்கு அவர் உறுப்பினர் அவர்களே சொந்த காசுல சூனிய வச்ச மாதிரி நான் ஏன் சொல்றேன். இப்ப முதல் விஷயம், நீங்க சொன்னீங்க மாநிலசபையில அரசியல் தலையீடு அதிகமா இருந்துச்சு, ஏன்னா நீங்க தானே கல்வி அமைச்சர், கௌரவ ராமேஸ்வரன் அவர்களே அரசியல் தலையீடு இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நீங்க அமைச்சரா இருக்கும் போது தானே நீங்களும் இவரோட இருந்தீங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது நான் பேசலையே, நான் பேசி முடிச்சிடறேன் இருங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதுக்கு அவரே பதில் சொல்லுவாரு, முன்னாள் கல்வி அமைச்சர். ரெண்டாவது விஷயம், நீங்க சொன்னீங்க நிதி ஒதுக்கீடு 10,000. 2015 2019 நல்லாட்சி அரசாங்கம் நடக்கும் போது கூட வந்த வரவு செலவு திட்டத்துல கூட இந்த அமௌண்ட்டை தாண்டல, இதுக்கு ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. அன்னைக்கு நீங்க பச்சை பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்தீங்க, இன்னைக்கு சிவப்பு பட்டனை போட்டு எதிர்ப்பு காமிக்கிறீங்க. அது பரவாயில்ல, அது அரசியல் தான், அது போனா போட்டோம். இன்னொரு விஷயம், நான் பேச வேணாம் பேச வேணாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க வந்து விமர்சிச்சீங்க, அதுக்கு நான் திருப்பி பதில் கொடுத்தாக்கணும். நீங்க வந்து ஒரு எல்ஆர்சி டீட் பத்திரம், காணி உறுதி பத்திரத்தை காமிச்சு என்ன சொன்னீங்க, இது வந்து காணி உறுதி பத்திரம் நாங்க காமிச்சிருக்கோம். நீங்க அந்த காமிச்ச காணி உறுதி பத்திரத்துல எழுதியிருக்கு, அது வந்து பிரிட்வெல் தோட்டம்னு. அந்த பிரிட்வெல் தோட்டத்துல நீங்க கொடுத்த காணி மேல பகவந்தலாவு பிளான்டேஷன், பகவந்தலாவு பெருந்தோட்ட நிறுவனம் கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காணி உறுதி பத்திரத்தை வழங்கினது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொன்னாங்கன்னா, மக்களுக்கு போய் சேர வேணாம்னு இல்லை, ஏன்னா அந்த காணி யார்கிட்டன்னு நீங்க முதல்ல அடையாளப்படுத்தல. இப்ப ஒரு உதாரணம், லிட்டில் வேலி இருக்குதான கண்டியில அங்க வேலுகுமார் அவர்கள் வந்து தனியார் கிட்ட கொடுத்து அதுல கமிஷன் அடிச்சு, ஐயோ தப்பா சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க, அதுல வந்து ஒரு ஒரு பேச்சு பேசி ஒரு ஒரு புரிந்துணர்வு நடந்து அந்த காணிய மக்களுக்கு 8% வழங்கினாரு. அது ஒழுங்கான முறையில போய் கிடைக்கல, அது வேற விஷயம். ஆனாலும் அதுல அடையாளப்படுத்திருக்காங்க, அது எல்ஆர்சி காணின்னு. ஆனா இந்த விஷயத்துல பிரிட்வெல் விஷயத்துல அடையாளப்படுத்தல. இன்னொரு விஷயம், நான் திருப்பியும் அப்ப சொல்றதா இப்பயும் சொல்றேன், சில இடத்துல காணி உறுதி பத்திரங்கள் வழங்கியிருக்கீங்க, ஆனா சில இடத்துல நான் வேணாலும் உங்கள்கிட்ட காமிக்கிற அமைச்சியில தான் இருக்கு, பெர்மிட் தான் வழங்கியிருக்கீங்க, பின்னாலே தெளிவா எழுதியிருக்கு, திஸ் இஸ் நாட் அ வேலிட் டீட். நம்பர் 2. மூணாவது விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்க இந்த 10,000 வீடு சம்பந்தமா 3 வருஷமா நாங்க அறிக்கை விட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. 3 வருஷமா நீங்களும் நாங்க வாழ்ற நாட்டுல தான் வாழ்றீங்க, பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 10,000 வீட்டுக்கு காசு நான் கொண்டு வரலப்பா, இந்த 10,000 வீட்டுக்கு காசு கொடுக்கறது வந்து இந்திய அரசாங்கம். நீங்க வந்து சொன்னீங்க இந்த நாம் 200 மேடையில இதை பத்தி அறிக்கை விட்டது ஒரு பொய், அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா அந்த அறிக்கை விட்டது வந்து இந்திய அரசாங்கத்தின் நிதியமைச்சர், இலங்கை அரசாங்கத்தின் நிதியமைச்சர் கிடையாது, இலங்கை அரசாங்கத்தின் நீர்வளத்துறை அமைச்சர் கிடையாது, இந்திய அரசாங்கத்தின் அமைச்சரை நீங்க விமர்சிச்சிருக்கீங்க, அது ஒரு பெரிய தவறு. இந்திய அரசாங்கம் நம்மளுக்கு 10,000 வீடை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு உறுதியா கௌரவ நிர்மலா சீதாராமன் அவர்களே இலங்கைக்கு வந்து எங்க அழைப்பதில்ல நேரடியா அந்த மேடையில சொல்லியிருக்காங்க, 10,000 வீடு திட்டம் இன்னையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு. ஆனா இலங்கையில இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் நூரிலே மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துற உதயா அவர்கள் சொல்றீங்க இந்திய நிதியமைச்சர் சொன்னது ஒரு பொய்னு, அது ரொம்ப தவறான விஷயம், அதை அப்படி சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, நீங்க அப்படி பேசலாமா? பொய் சொன்னா அதை நான் கண்டிப்பா, ஆனா அது வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், உண்மையா சொல்லியிருக்காங்க, அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு வரும், அதே மாதிரி நீங்க சொன்னீங்க சில தவறான விடயங்களை சொல்லி மக்களை திசை திருப்ப கூடாது. நீங்க சொல்லியிருக்கீங்க நானோயால திறந்தது வந்து உங்க நீங்க கட்டின வீடுன்னு, அது ஒரு தவறு. நான் முடிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். நானோயால வந்து அதாவது புதிய வாழ்க்கை வீடு திட்டத்துக்கு அடியில் பிலிப் அவர்கள் போய் அடிக்கல் நாட்டி வீடு திட்டத்தை முடிச்சோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இழுத்தடிக்கப்பட்ட விஷயம், ஆனா நாங்க கேபினெட் அமைச்சு எடுத்துட்டு வந்து நாங்க முடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நான் இங்க தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. நீங்க இன்னொரு விஷயமும் ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, அதாவது நாங்க வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கீடு கேட்டிருந்தோம் ஆனா அது வந்து சரி வரல. நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட வெளிப்படையாவே சொல்றேன், ஆமா அமைச்சுக்கு 5 பில்லியன் அதாவது 5,000 மில்லியன் கிடைச்சிருக்கு. அந்த 5,000 மில்லியனோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 63 ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு நம்மளுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைச்சிருக்கு, அதையும் நீங்க கணக்குல சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அவரோட உரையிலையும் தெளிவாவே சொல்லியிருக்காரு, 89 டிவிஷனல் செக்ரட்டரியத்துக்கு 10,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வருது பெருந்தோட்ட பகுதிகளுக்கு உதவி செய்யறதுக்கு. இந்த 10,000 மில்லியன் ஏன் நேரா டிவிஷனல் செக்ரட்டரியேட்டுக்கு போகுதுன்னா, ஏன்னா இது முழுமையா மலையக பெருந்தோட்ட சமூகத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம, ஏன்னா உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அரசாங்கத்தில் இருந்திருக்கீங்க, டிவிஷனல் செக்ரட்டரியேட் மூலியமா காசு அனுப்புனா எவ்வளவு சீக்கிரமா வேலை முடியும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அபிவிருத்தி நடக்கும். அதுல எந்த விதமான நீங்க ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்ச மாதிரி அரசியல் தலையீடு எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் நான் இங்க சொல்லி ஆகணும். பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு புரிந்துணரோட வேலை செய்யணும், சேர்ந்து வேலை செய்யணும்னு இஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து தவறான குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு பதில் அளிக்கிற கடமை என்கிட்ட இருக்கு, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த கல்வி அமைச்சரை பத்தி பேசுனீங்க, ஒரே ராஜாங்க கல்வி அமைச்சரை பத்தி. ராஜாங்க கல்வி அமைச்சர் வந்து உங்களோட கூட்டணி தானுங்க, அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இல்லையே, அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட நெருக்கமோ இல்லையோ, நீங்க எங்களோட நெருக்கமா இருந்தீங்க தானே, அவரை விட உங்களுக்கு தானே எங்களோட உறவு பலமா இருக்கு. ஆனா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், இப்ப இருக்க ராஜாங்க கல்வி அமைச்சரோட முன்னாள் கட்சியின் தலைவர் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வி அமைச்சரா இருந்தாரு, ராஜாங்க கல்வி அமைச்சரா. அவர் ராஜாங்க கல்வி அமைச்சரா இருக்கும் போதுதான் மலையக இலக்கியத்தை சிலபஸ்ல இருந்து அகற்றினாங்க, அதுவும் நீங்க சொல்லணும், அதையும் நீங்க கண்டிக்கணும், அப்பதானே நாங்க வந்து நம்புவோம் நீங்க வந்து நியாயத்தை பேசுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு, அது அவரின் உரையில தெளிவுபடுத்துவாரு, ஒரு விஷயம் சொன்னாரு அது உங்களுக்கு தெளிவுபடுத்துவாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு, மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் சம்பள பிரச்சனை சம்பந்தமா நான் வந்து இறுதியில என்னோட உரையில நான் தெளிவுபடுத்துவேன். ஆனா இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்துல மக்களை தசை திருப்ப கூடாது, அதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம மலையக மக்களும் என்ன மலையக மக்களும் இதை பார்த்து தானே இருப்பாங்க, பார்க்கும்போது அவங்க எத்தனை வரவு செலவு திட்டத்தை பார்த்திருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஏன்னா ரெண்டு டேர்முக்கு வரவு செலவு திட்டத்தை பார்த்திருப்பீங்க, நான் வந்து இது முதல் தடவை பாக்குறேன், மலையக மக்கள் எத்தனை வரவு செலவு திட்டத்தை பார்த்திருப்பாங்க. அவங்க நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு, நீங்க எதிர்கட்சினா எங்களை கீழே போடுறதும், நாங்க ஆளுங்கட்சினா அதை காப்பாத்துறதும். நான் வந்து என்ன சொன்னேன், ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்துல தெளிவாவே உரிமையை பத்தி தானே பேசியிருக்காரு, அவர் சலுகை அரசியலை பத்தி பேசலையே. அப்படி இருக்கும்போது காணி உரிமை வழங்குறேன்னு சொன்னாரு, அதுக்கு 4 பில்லியன் நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த 4 பில்லியன் வந்து நேரடியா ஜனாதிபதி கிட்ட இருந்து, இது கேபினட் அமைச்சரவை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆவணம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் வெறுமனே அறிக்கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்கல, வேலையை பார்த்துதான் அறிக்கை விட்டுருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் வெளிப்படையா சொல்றேன், இந்த சபையில நான் சொல்றேன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், தவிசாளர் ராமேஸ்வரன், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், நாங்க வந்து நேரடி விவாதத்துக்கு தயார், நீங்க வரீங்களா? வர மாட்டீங்க தானே, வந்தாதான் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்ப இந்த ஐ பிலீவ் ஹி ஹஸ் சம்திங் டு சே, ப்ளீஸ். நோ, யூ ஆர் ஸ்டாண்டிங் அப் நவ. ஐ அம் டன் ப்ளீஸ். பட் அகைன் நவ் ஐ மஸ்ட் கண்டெம் தி ஸ்டேட்மென்ட் யூ மேட் ஆன் தி இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், தட் இஸ் நாட் ரைட்.
வாதி அக்கற கண்ணே பாகல் மதுவா.
கௌரவ அமைச்சர் அவர்களே, முதலில் அவரை நீண்ட பல விடயங்களை சொல்லினீர்கள், அதற்கு நான் பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் எனக்கு இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக கூறினீர்கள், கடந்த காலங்களிலே வீடமைப்பு திட்டத்துக்கு 1 மில்லியனிலே ஒரு
வீடமைப்பு
நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்ட போது கடந்த காலங்களில் 1 மில்லியனே திட்டங்களை கட்டலாம், தற்போது 2.5 மில்லியன் தேவைப்படுகிறது. அதே நிதி ஒதுக்கீடு பத்தாது என்று கூறியது உங்களுக்காகத்தான், அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருந்தால் அதிகமான வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம். அதே போல இந்த டீட் சம்பந்தமாக கூறினீர்கள், அந்த நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் பிரதமராக இருந்தார், அது பொய் டீடா இருந்தால் நீங்க ஜனாதிபதியிடம் கேளுங்க, அப்ப அவரும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அதே போல மேலும் நீங்க கூறினீர்கள், அதே போல
வாசாவதன்
மணிவாரம் இந்திய அமைச்சரை பத்தி கூறுகிறேன். நான் கூறினேன் இது ஜன அதிமேதகு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10,000 வீடு திட்டத்தை கூறினார். அதற்கு பிறகு 3-4 ஆண்டுகளாக இந்த 10,000 வீடுகள் பற்றி தான் பேசப்பட்டதை தவிர நான் பொய் கூறினேன் கூறுவேன். தயவு செய்து இந்த சபையை நீங்கள் தவறாக வழி நடத்த வேண்டாம். நான் சொல்றேன் அந்த மலையக 200 நிகழ்விலும் இந்த 10,000 வீடு சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டது என்று தான். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அதிமேதகு அவர்கள் அறிவித்தபடி அதே போல கொஞ்சம் கூறுகிறார். நான் இந்த கல்வி அமைச்சர் பொதுவாக கடந்த காலங்களில் பாடசபைகளின் போது கல்வி அமைச்சர் ரீதியில் பாடசாலை அரசு தலையீடுகள் குறுக்கீடுகள் இருந்து அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விடையும். அது நீ மலையத்தில்
உள்ள